கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக தேவனுடைய சமூகத்தில் தேவன் தந்த இந்த ஆசீர்வாதமான வாய்ப்புக்காக தேவனுக்கு நாம் நன்றிகளை நாம் ஏறெடுத்து நாம் கடந்து செல்லலாம். அப்போ கடந்த சில வாரங்களாக தேவன் அவருடைய சுத்த கிருபையில் கர்த்தருடைய பந்தியில நாம் பானம் பண்ணும் அதற்காக நம்மை மேன்மேலும் தகுதிப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி வந்திருக்கிறார். அப்போ சகோதர சகோதரிகளே, நாளை தினத்துல நாம அந்த ஆசீர்வாதமான ஒரு வாய்ப்புல மீண்டும் தேவனுடைய கிருபையில நாம் இணைய போகிறோம். அப்ப அதற்கு முந்தைய நாள் இன்னைக்கு நமக்கு தேவன் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இன்னும் சில விஷயங்கள் நாம நிதானிச்சு தேவன் விரும்புகிற பிரகாரம் அவருடைய குமாரனுடைய மன நினைவு கூறுதலின் நாள்ல நம்மை பங்கு பெறுவதற்கு. அப்ப அந்த கடந்த வாரங்கள்ல நம்ம சில முக்கியமான விஷயங்கள் நாம பார்த்தோம். கர்த்தருடைய பாத்திரத்துல பானம் பண்ணுவதுனா அதனுடைய அர்த்தம் என்ன, அதுல நாம செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய சில பலவீனங்கள் என்ன, எந்தெந்த விதத்துல தேவன் எதிர்பார்க்கிற விதத்துல நாம பங்கு பெறாம போய்விடலாம், அந்த பலவீனங்கள் பாயிண்ட்ஸ் கூட நம்ம பார்த்தோம். அதே சமயத்துல சரியானபடி பங்கு பெறுவது என்றால் என்ன அப்படின்ட்டு நம்முடைய இருதயத்துல நாம நிர்ணயிச்சு கொள்ள வேண்டிய முக்கியமான சில பாயிண்ட்ஸ் அதெல்லாம் கூட பார்ப்போம். அப்போ அந்த வகையில ஒரு 4-5 வாரங்களா தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தையில நாம நிலைச்சிருந்து இந்த ஒரு பஸ்காவை புது சிருஷ்டிகளா அந்த உணர்வுல உண்மையான அர்த்தத்துல அர்த்தங்களை புரிஞ்சு கொண்டு உண்மையான கனத்தை உணர்ந்து கொண்டு அவருடைய உண்மையான சீஷர்களா பங்கு பெறுவதற்கு நமக்கு இந்த வருடம் கிருபை செய்திருந்தார். இனிமேலும் இந்த கிருபை நம்முடைய ஜீவ நாட்கள் முழுவதிலும் கண்டிப்பா தொடரும். அதற்கு நாம நன்றி சொல்லணும். அதே சமயத்துல சகோதர சகோதரிகளை, கடைசியா நாம் இன்னைக்கு ஒரு வசனம் பார்த்து அந்த வசனத்தினை குறிச்சு சில விஷயங்கள் தியானிச்சு நாம நாளைக்கு அந்த பாத்திரத்துல பானம் பண்ண போகலாம். 1 Corinthians 11:27-29 வசனம். அப்புறம் படிங்க. ஆமாம். அப்போ இந்த வசனம் நாம் இன்னைக்கு தியானிக்க வேண்டும். கண்டிப்பா ஒவ்வொரு பஸ்காவும் நம்ம கடந்து செல்லும் போது அதுல பங்கு பெறுவதற்கு முன்னால நமக்கு இந்த ஒரு வசனம் நமக்குள்ள ஒரு எச்சரிப்பு கொடுக்கலாம். சில சமயங்கள்ல பயம் கூட நமக்கு வந்துடும். நாம அபாத்திரமா பானம் பண்றோமா இல்ல பாத்திரவான்களா இருந்துதான் பானம் பண்றோமா, எந்த விதத்துல நம்முடைய நிலைமைய தேவனுடைய தேவனுக்கு முன்பாக நாம உறுதிப்படுத்தி கொள்ளுவது, தேவன் உண்மையிலே நம்ம கிட்ட விரும்புவது என்ன, நாம தகுதியா இல்லையா. கடைசியில என்னதான் நம்ம பேசினாலும் தியானங்கள் பண்ணினாலும் நமக்குள்ள சில சமயங்கள முடிவெடுக்க முடியாத சில சூழ்நிலைகளை நாம் வந்து நிற்கலாம். ஏன்னா அந்த வசனங்கள் ரொம்ப தெளிவா அங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். 30வது வசனத்துல சொல்லும் பொழுது, அப்படி தன்னைத்தானே நிதானியாமல் அந்த பாத்திரத்துல பானம் பண்ணினவங்க அது நிமித்தம் என்னெல்லாம் அடைஞ்சிருக்கிறாங்க சொல்றார். ஆமா, வசனம் படிங்க. அது பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும். எதனால இது நிமித்தம் சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி 27, 28, 29 வசனங்கள் அவர் சொல்றார். அபாத்திரமாய் கர்த்தருடைய பாத்திரத்துல புசிச்சதுனால அதைய நிதானியாமல் அதனுடைய அர்த்தங்களை நிதானிக்காம போயிட்டு அந்த மாதிரி வந்துட்டு புசிச்சனால அது நிமித்தம் இப்படி ஆயிருக்கிறாங்க சிலர். அப்படி சொல்லும் பொழுது பொதுவாகவே நமக்கு அந்த நாட்கள் முன்பாக இந்த ஒரு சந்தேகம் நம்ம மனசுக்குள்ள நம்ம வரலாம். அப்ப இன்னைக்கு இதை குறிச்சு நம்ம கண்டிப்பா தேவன் கிட்ட நாம கேட்டோம்னா அவருடைய வசனத்துல தான் ஒரு சில விளக்கங்கள் நமக்கு அங்க தருகிறார். நாம தகுதியா இல்லையா, நாம பானம் பண்ணலாமா இல்ல நம்முடைய கண்டிப்பா தகுதியா இல்லையான்னு சொல்லும் போது நமக்கு நம்முடைய பாவங்கள் பலவீனங்கள் எல்லாமே முன்னாடி வந்து நிற்கும். நிற்கும் போது நமக்கு பார்த்தா குழப்பமே வரும். நமக்கு வரும்போது சில சமயங்கள வேணான்னு தோணலாம், இல்லாட்டி பயந்துட்டே இருக்கலாம். இந்த மாதிரி சில குழப்பங்கள் நமக்கு கண்டிப்பா வரும். ஏன்னா நம்ம ஞானத்துல ரொம்ப 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 குறைவான ஜனங்களா இருக்கிறதுனால. அப்போ அந்த சமயத்துல சரி தேவன் எப்படி நம்மளை எதிர்பார்க்கிறார், அதுக்கு கூட கண்டிப்பா நம்ம நிழல் தான் நம்ம போய் பார்க்கணும். எப்படி இந்த வாரம் முழுக்க இந்த மாதம் முழுக்க நாம இந்த உண்மையான அர்த்தங்கள் புரிஞ்சு கொள்வதற்கு அப்பப்ப நாம நிழலான பஸ்காவில போய் மாம்சிக் இஸ்ரேலர்களுக்கு தேவன் என்ன மாதிரி எல்லாம் அவங்கள அவர் கையாண்டார், அவங்களுக்கு என்ன கட்டளைகள் கொடுத்தார், அதனுடைய பொருள் என்ன, அதையே பார்த்து அப்ப நாம சில விஷயங்கள் கற்றுக்கொண்டோம். இந்த விஷயத்திலயும் நமக்கு இந்த ஒரு முறை தான் நமக்கு உதவும். ஏன்னா மறுபடியும் தேவனுடைய வசனத்துலதான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்க வாய்ப்பு உண்டு. அப்போ பழைய ஏற்பாட்டுல மாம்சீக இஸ்ரேலர்களுக்கும் தேவன் அவங்கள் கடைபிடிக்கும்படி கட்டளையிட்ட அந்த பஸ்காவை குறிச்சு அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு குழப்பம் வந்திருந்துச்சு. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா, அவங்க எகிப்தை விட்டு அந்த ஒரிஜினல் பாஸ் ஓவர் நாம பார்த்தோம், ஒரிஜினல் பஸ்கா, அதை அனுசரிச்சு எகிப்தை விட்டு அவங்க வெளியேறி போய் வனாந்தரத்துல ஒரு வருஷம் ஆயிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு மறுபடியும் தேவன் நினைப்பூட்டார். ஓகே, நீங்க இப்போ எகிப்தை விட்டு வெளியே வந்து ஒரு வருஷம் ஆயாச்சு, மறுபடியும் உங்களை நான் எந்த எப்படி பலத்த கையில உங்களை நான் விடுதலை பண்ணினோ அதை நீங்க நினைவு கூறும் படிக்கு நீங்க பஸ்காவை அனுசரிக்க வேண்டும். சீனாய் வனாந்தரத்துல தேவன் அவங்களுக்கு மறுபடியும் மோசை மூலம் அந்த கட்டளை கொடுக்கிறார். அப்ப அவங்க அந்த கட்டளைக்கு எல்லா இஸ்ரேல் ஜனங்களும் கீழ்படுகிறாங்க. அதற்கு முன்னால ஜஸ்ட் என்ன பண்ணிருக்கிறார் தேவன்னா, சீனாய் மலையில மோசைக்கு அந்த நியாய பிரமாணங்கள் எல்லாமே கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த நியாய பிரமாணங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் பெற்றிருக்கிறாங்க, அதன்படிதான் அவங்க நடந்தே ஆகணும். அப்படி இருக்கும் போது அதற்கப்புறம் தேவன் சொல்றார், சரி நீங்க ஒரு வருஷம் ஆச்சு, மறுபடியும் பஸ்காவை நீங்க அனுசரிங்க ஆசரிங்க சொல்றார். இப்பதான் சில ஜனங்களுக்கு அங்க ஒரு கன்ஃபியூஷன் அங்க வருது, சில குழப்பங்கள் வருது. ஏன் இந்த குழப்பம், இதனால அந்த குழப்பம் அப்படின்னா, எதுல குழப்பம் அப்படின்னா, நாங்கள் பஸ்காவை அனுசரிக்கலாமா வேண்டாமா, எதனால அந்த குழப்பம் வந்துச்சு, அந்த குழப்பத்துக்கு தேவன் என்ன சொன்னார் அப்படிங்கறத நம்ம பார்க்கும் போது கண்டிப்பா நமக்கு கூட ஒரு பலம் அதுல கிடைக்கும். நீங்க வசனங்கள் படிக்கலாம். எங்கன்னா என்னாகமம் 9 முதல் 5 வசனம் படிங்க நீங்க. ஆமா, இதுதான் அந்த முதல் 5 வசனத்துல நம்ம பாக்குறோம். அவங்க எகிப்தை விட்டு புறப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் ஆகி தேவன் அவங்க கிட்ட அந்த பஸ்காவை அனுசரிக்கும்படி மீண்டும் அவங்க சொல்றார். அப்ப இந்த ஒரு வருஷத்துல நம்ம இஸ்ரேலரை பார்க்கும் பொழுது அவங்க விதவிதமான சூழ்நிலை மற்றும் அனுபவங்களுக்குள்ள அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த ஒரு வருஷத்துல அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயங்களை தேவன் அவங்க வாழ்க்கையில நடத்தி இருந்தார். நினைச்சு பார்த்தோம்னா அந்த சிவந்த சமுத்திரம் இல்லைங்களா, ரெட் சி, அதுக்கு மத்தியில அவங்கள வழி நடத்தும் பொழுது, அதே சமயத்துல பாறையில இருந்துட்டு தண்ணி வந்தது, இதெல்லாமே இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்படி சாதாரண அனுபவமா, அந்த ஒரு வருஷத்துல ரொம்ப விசேஷமான அனுபவம். என்ன சொல்ல, நம்ம தேவனுடைய நேரடியான ஆசீர்வாதம் அற்புதமா அவங்களுக்கு மத்தியில நடந்துச்சு. அதே சமயத்துல அவங்க தேவனுக்கு விரோதமா கூட சில சமயங்கள எழுப்பி இருந்தாங்க. எகிப்த பத்தி மறுபடியும் நினைச்சிட்டு எங்களுக்கு அங்க கறி கிடைச்சது, எங்களுக்கு அங்க பூண்டு வெங்காயம் ரொம்ப நல்லா டேஸ்டா சாப்பிட்டோம், அந்த வகையில தேவனுக்கு அவங்க என்ன செய்யறாங்க, முறுமுறுக்கிறாங்க. இன்னொரு அப்புறம் மோசே சீனாய் மலைக்கு மேல போன உடனே இவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஒரு கண்ணுக்குட்டி செய்யறாங்க. அப்போ இது எதுக்கு நம்ம சொல்றோம், இந்த 4 விஷயம், அந்த ஒரு வருஷத்துல அவங்களுக்கு நன்மையும் நிறைய நடந்திருக்குது தேவனுடைய கிருபை, அதே சமயத்துல அந்த ஒரு வருஷத்துல அவங்க தேவனுக்கு விரோதமா அவங்க நிறைய முறை எழும்பி இருக்கிறாங்க, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லைங்களா. அப்படி அவங்க வாழ்க்கையில அவங்க தேவனுக்கு விரோதமா போயிருக்கிறாங்க, இருந்தாலும் தேவன் அவங்களை கிருபை காமிச்சிருக்கிறார். இப்போ அவங்க இந்த ஒரு வருஷத்தின் முடிவுக்கு வரும்போது தேவன் இந்த வார்த்தை சொல்றார், நீங்க மறுபடியும் நீங்க அந்த பஸ்காவை அனுசரிங்க. சொல்லிருக்கிறார் இல்லீங்களா. இப்போ சொல்லும் போது அதன்படியே இஸ்ரேல் ஜனங்கள் எல்லோரும் செய்யறான், எங்கன்னா வனாந்தரத்துல செய்யறான். வனாந்தரத்துல அவங்க கடைபிடிச்ச முதல் பஸ்தா இதுதான். ஆனா அதுக்கப்புறம் அவங்க பஸ்தா கடைபிடிச்சாங்களா இல்லையா தெரியல, நமக்கு பைபிள்ல ரெக்கார்டு இல்ல. அவங்க மறுபடியும் கானான்குள்ள வந்துதான் அனுசரிக்கிறதா நமக்கு பைபிள்ல ரெக்கார்டு இருக்குது. ஆனா வனாந்தரத்துல இந்த ஒரு வருஷம் கடைபிடிச்சதுக்கு ரெக்கார்டு இருக்கு, ஆனா கண்டிப்பா அதுக்கப்புறமும் அவங்க கடைபிடிச்சிருக்கணும் இல்லைங்களா. அப்போ இப்பதான் சில பேர் வந்து சொல்றாங்க மோசேட்ட 6-7 வரைக்கும் படிங்க நீங்க. ஆமாம், அப்போ சிலர் அண்ணால சிலர் வந்துட்டு மோசே கிட்டையும் ஆரோன் கிட்டையும் கேக்குற விஷயம் பாத்தீங்களா, நாங்க வந்துட்டு மனுஷனுடைய பிரேதத்தினால தீட்டுப்பட்டுடுகிறோம். அப்போ நியாய பிரமாணத்தின் படி நாங்க 7 ஜனங்களுக்கு என்ன எடுக்கணும், விலகி இருக்கணும். அந்த தீட்டு நீங்கி பரிசுத்தமாகற வரைக்கும் நாங்க வேற எதுலயுமே நாங்க கலந்துக்க கூடாது. இப்ப நாங்க தீட்டுப்பட்டவங்களா இருக்கிறோம். ஆனா இப்ப நீங்க என்ன சொல்லிட்டீங்க, எங்களை பஸ்காவை அனுசரிக்கும் படிக்கு நீங்க சொல்லி இருக்கிறீங்க, இது எப்படி முடியும்? இப்ப நாங்க எப்படி இருக்கிறோம், தீட்டு பட்டவங்களா அங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க அவங்க வந்துட்டு சொல்றாங்க. யார் சொன்னாங்க, ஏன் சொன்னாங்க, சில கஸ் பண்ணலாம் நாமோ, ஆனா அது நமக்கு இப்போ சப்ஜெக்ட்க்கு வேற இல்லீங்களா. அப்போ இப்படித்தான் முத முதல்ல அவங்களை மறுபடியும் மனாந்தரத்துல அனுசரிக்க சொல்லும் போது எல்லாரும் அனுசரிக்கிறாங்க. ஆனா சில ஜனங்கள் மோசை கிட்ட வந்து முறையிடுறாங்க, நாங்க தீட்டு போட்டுடுக்கிறோம், ஆனா தேவன்கிட்ட இருந்து கட்டளை வந்திருக்குது அனுசரிக்க சொல்லி. எல்லாரும் அனுசரிச்சுட்டு இருக்காங்க, ஆனா நாங்க தீட்டு போட்டுடுக்கிறோம், நாங்க அனுசரிக்கலாமா வேண்டாமா? எப்படி அனுசரிக்க முடியும், ஏன்னா நாங்க என்ன எடுக்கிறோம், தீட்டு போட்டுடுக்கிறோம், ஆனா கட்டளை அனுசரிக்க சொல்லி வந்திருக்குது, புரியுதுங்களா? ஏன்னா இப்ப இவங்களுக்கு என்ன விஷயம்னா, 2 கட்டளை ஆயிடுச்சு. நியாய பிரமாணத்தின் படி அவங்க தீட்டு போட்டா இந்த மாதிரி பரிசுத்தமான காரியங்களுக்கு அவங்க வரக்கூடாது, அது நியாய பிரமாணம் கட்டளை, தேவனுடைய கட்டளை. அந்த கட்டளைக்கு கீழ்படுகிறதா இல்ல? இப்ப தேவன் ரொம்ப ரீசெண்டா என்ன சொல்லிருக்கிறாரு, நீங்க மறுபடியும் அனுசரிங்கன்னு சொல்லிருக்கிறாரு, இந்த கட்டளைக்கு நாம கீழ்படுகிறதா? இங்கதான் அந்த சூழ்நிலை, 2 கட்டளையில எதுக்கு நாங்க கீழ்படுகிறது, நியாய பிரமாணத்துக்கு கீழ்படிஞ்சு பஸ்காவையில நாங்க அனுசரிக்காம நாங்க ஒதுங்கி நிக்கிறதா, இல்ல பரவாயில்ல நாங்க பஸ்காவை நாங்க அனுசரிச்சு அதன் மூலம் நியாய பிரமாணத்து கூட கொஞ்சம் நாங்க மீறலாமா? இப்படித்தான் அவங்களுக்கு அந்த ஒரு கன்ஃபியூஷன். ஒரு வேலை இன்னைக்கு நம்ம ஆரம்பத்துல ஆரம்பிக்கும் போதே ஒரு பஸ்காவிலையும் நமக்கு இந்த ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா நம்ம பார்க்க வேண்டிய நிழல் இதுவாக இருக்கும் என்று நாம் விசுவாசிக்கலாம் சரிங்களா. அப்போ மோசே அவங்களுக்கு பதில் சொல்றார், 8-12 வரைக்கும் படிங்க நீங்க. ஆமாம், அப்போ இங்க அவங்க கேட்ட உடனே மோசே அவர் பதில் சொன்ன விதம் கூட நமக்கு சில உதாரணம் அங்க இருக்குது பாருங்க. எங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை நாங்க அனுசரிக்கலாமா வேண்டாமா கேட்கும் போது மோசே உடனே அவராக சில சஜஷன் அங்க சொல்லல. அது மாத்திரமல்ல, அப்போ கோத்திர தலைவர்களை கூப்பிட்டு அவங்க கூட ஒரு டிஸ்கஷன் வச்சுட்டு அவங்க கிட்ட அப்படி கூட ஒரு முடிவுக்கு அவர் வரல. அவர் நேரடியா என்ன சொல்றாரு, இருங்க உங்க விஷயம் குறிச்சு நான் யாருக்கிட்ட கேக்குறேன், தேவனுடைய சித்தம் என்ன இருக்கு பாருங்க. ஒரு சூழ்நிலை என்ன உருவா எடுக்குது அப்படின்னா, இன்டெசிஷன் அப்படின்னா முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில மோசை செய்யற விதம் அந்த மிக முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள். நமக்கு உடனே தன் சுய ஞானத்தை சார்ந்த ஒரு முடிவு எடுக்கல, இல்லாட்டி வேறு மனுஷர்கள் சகோதரர்கள் அவங்க கிட்டயும் என்ன பண்ணல, அவர் பண்ணல, ஸ்ட்ரைட்டா யாருக்கிட்ட போறார், தேவன் கிட்ட. ஏன்னா முடிவெடுக்க முடியல. நமக்கு ஒரு நல்ல பாடம் என்னன்னா, சில சமயங்கள் நமக்கு அப்படித்தான், எப்படி போறது தேவனுடைய சித்தம் தெரியல, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா தெரியாத போது கண்டிப்பா நேரடியா தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்ம போய் பார்க்கும் போது ஒரு சரியான வழி நடத்துதல் கிடைக்கும். அதே போல சகோதரர்கள் மூலியம் நமக்கு தேவன் சில சமயங்களில் விசேஷமான வழி நடத்தல் நமக்கு தருவார். ஆனா அது கூட கண்டிப்பா எதின் படித்தா இருக்கணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையின் படித்தா அங்க இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது நாம அதைய முழு மனத்தோட நாம அங்க ஏற்றுக்கொள்ளலாம். அப்ப இங்க மோசே சொல்றார் அவங்க அவருடைய பிரச்சனைக்கு, தேவன்கிட்ட போய் அவர் கேட்டுட்டு வரார். தேவன் எப்படி மோசைக்கு அந்த விஷயம் பத்தி விளக்குனார் தெரியல நமக்கு, ஆனா கிளியரா சொல்றார். என்ன சொல்றார், இல்ல ஒருவேளை நீங்க பிணத்தினால தீட்டுப்பட்டிருந்தாலோ இல்லாட்டி தூரமாக பிரயாணம் போயிருந்தாலோ சரிங்களா, அத உங்களால அந்த நீசான் மாதம் 14 தேதி கடைபிடிக்க முடியாம போயிட்டாலோ பரவாயில்ல, நீங்க கண்டிப்பா என்ன ஆகணும், நீங்க பஸ்காவை அனுசரிச்சே ஆகணும். ஆனா எப்ப அனுசரிக்கலாம், அடுத்த மாசம் 14 தேதி நீங்க அனுசரிக்கலாம். இதுல நமக்கு ஒரு பெரிய சொல்யூஷன் இருக்கிற மாதிரி தெரியல இல்லைங்களா, ஆனா கண்டிப்பா அங்க இருக்கிறத நாம கவனிக்கணும். பாருங்க, அப்போ நியாய பிரமாணம் ரொம்ப ரொம்ப நமக்கு தெரியும் அங்க வந்து கிருபை அதிகமா இல்ல, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் நியாய பிரமாணம். ஆனால் கூட அந்த பிரமாணத்துல கூட தேவன் என்ன பண்றாருன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த பஸ்கா விஷயத்துல ஒரு ஒரு இரக்கம் காண்பிக்கிறார் இல்லைங்களா. ஏன்னா எப்பயுமே சில சட்டங்கள் வரும் பொழுது சில எக்ஸப்ஷன்ஸ்க்கு அந்த சட்டத்திலேயே ஒரு வழி இருக்கும், சில விதிவிலக்குகள் எல்லா சட்டத்திலயுமே அங்க இருக்கும். புரியுதுங்களா நான் சொல்றது, ஒரு சட்டம் வந்துடுச்சுன்னா அந்த சட்டத்தை எல்லோரும் எல்லா சூழ்நிலையிலும் நிறைவேற்றும் படிக்கு அந்த சட்டத்திலேயே என்ன இருக்கும், சில விதிவிலக்குகள் இருக்கும். அதுதான் எங்க கூட இருக்குது பார்க்கிறோம், நியாய பிரமாணத்திலேயே கூட இருக்கு, தேவன் கொடுத்த பிரமாணத்திலேயே கூட அங்க இருக்குது. அப்போ நியாய பிரமாணத்தின் படி நாங்க தீட்டுப்பட்டவங்க எங்கனால அதை அனுசரிக்க முடியாம போயிடும், அப்ப என்ன பண்ணலாம்னா பரவாயில்ல, ஆனா நீங்க கண்டிப்பா என்ன பண்ணியாகணும், அதுல நீங்க பஸ்காவை அனுசரிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மாம்சீக இஸ்ரேலுக்கு தேவன் அங்க வெளிப்படுத்துற சில அனுமதிக்கிற சில விசேஷமான காரியங்கள் நம்ம பார்க்கணும். கண்டிப்பா இது இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரேலர்களா இருக்க நமக்கு கூட அப்படியே பொருந்தும். நமக்கும் இன்னைக்கு சில சமயங்கள இந்த மாதிரி சில கேள்விகள் நமக்குள்ள வரலாம், நாம் வந்துட்டு அனுசரிக்கலாமா கூடாதா, இல்லாட்டி சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல நமக்கு உள் நோக்கம் எதுவுமே இருக்காது, ஆனா பலவீனத்துல நம்ம அறியாம ஒண்ணு அந்த டேட்டா மிஸ் பண்ணிருப்போம், இல்லாட்டி கலந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நாம இருப்போம். அப்போ வந்துட்டு தேவன் நமக்கு அந்த ஒரு கிருபை காமிக்கிறார். என்ன பண்றாருன்னா, நீங்க அதே தேதி ஆனா அடுத்த மாசத்துல நீங்க என்ன பண்ணலாம், அதை நீங்க அனுசரிக்கலாம் அவங்க சொல்ற. அப்போ என்னன்னா, ஒருவேளை நீங்க தீட்டுப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க பஸ்காவை என்ன பண்ணணும், அனுசரிச்சே அங்க ஆகணும். அந்த குழப்பத்துக்கு நீங்க உங்களுக்கு கரெக்டா நான் சஜஷன் சொன்னா, மோசே தேவன்கிட்ட கேட்டு சொல்லும் போது சொல்றார், நீங்க கண்டிப்பா அதை அனுசரிக்கிறது தான் தேவன் விரும்புறார். ஏன்னா இவர் கேட்டு யார்த்து கேட்டு சொல்றாரு, தேவன்கிட்ட கேட்டு சொல்றாரு. அப்போ நம்முடைய விஷயம் கூட சகோதர சகோதரிகள், இன்னைக்கு ஒருவேளை நமக்குள்ள அந்த சில கேள்விகள் இருந்துட்டா கூட நம்மை கூட தேவன் இந்த மாதிரி தான் எதிர்பார்க்கிறார். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், கர்த்தர் இயேசு கூட என்ன சொன்னார்னா, நீங்கள் எல்லோரும் இதுல பானம் பண்ணுங்கள் தான் சொன்னார். ஒரு கிரேட் இன்விடேஷன் தான் நமக்கு கொடுத்தார். தெரியும், தேவனுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், நம்முடைய மாம்சத்துல எவ்வளவு பலவீனங்கள் இருக்கு, நம்ம வாழ்க்கையில எத்தனை தடவை நம்ம விழுவோம், எத்தனை தடவை எந்திரிப்போம் அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா அவங்களுடைய அந்த கண்டிஷனும் நமக்கு நல்லா தெரியும். ஆனாலும் கூட நம்ம இந்த மாதிரி அபாத்திரமான ஒரு சூழ்நிலையில ஒரு குழப்பமான நிலைமையில் நாம் இருந்தாலும் கூட அப்ப நம்மள என்கரேஜ் பண்றதுக்கு தான் கர்த்தர் இயேசு வார்த்தையில கூட அந்த வசனம் வந்திருக்கு. என்னன்னா, நீங்கள் எல்லோரும் இதுல வாங்கி பானம் பண்ணுங்கள், இதைய புசியுங்கள், இன்விடேஷன் அங்க சொல்ற. அப்போ இப்ப நாம படிச்ச வசன பகுதிக்கு என்னதான் அர்த்தம், அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். அந்த 1 Corinthians 11:27-30 மறுபடியும் படிங்க நீங்க. ஆமாம் இல்லைங்களா, அங்க அப்ப அந்த விஷயம் சொல்லியிருக்கிறார், யார் அபாத்திரமாய் அதுல பானம் பண்றாங்களோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான் இல்லைங்களா. அப்ப இது இங்க நம்ம கூட கேட்கணும், அது அபாத்திரம்னா அது என்ன, எந்த வகையில அபாத்திரம். அப்போ ஒரு மூத்த சகோதரருடைய கருத்து சொல்ல போது ரொம்ப ஆழமா போய் பார்க்கும் போது, ஆக்சுவலா அங்க அபாத்திரம் அப்படின்னு சொல்லும் போது இது மனிதர்களை குறிச்சு சொல்ற வார்த்தை இல்ல, மாறாக அவர்கள் செய்யக்கூடிய செயல் குறிச்சு அங்க சொல்றார். எப்படி விளக்கலாம்னா, பழைய ஏற்பாட்டில் இப்ப வந்தாங்கள சிலர், நாங்க அதுல பங்கு பெற முடியாம போயிடுச்சு, ஏன்னா நாங்க என்ன இருக்கிறோம், தீட்டு பட்டுடுக்குறோம் அப்படின்னா அவங்களே அந்த தகுதி என்ன எடுக்கிறாங்க, இழந்திருக்கிறாங்க, சரிங்களா. ஆனா புதிய ஏற்பாடு விஷயம் வரும் பொழுது கொஞ்சம் வித்தியாசமாகுது. புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தைகள் நம்ம பார்க்கும் போது அந்த அபாத்திரம் அப்படின்னு சொல்லும் போது நீங்களும் நானும் அபாத்திரவான் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லல, மாறாக மனுஷர்களை தேவனங்க குறிக்கல, ஆனா அவங்க செய்யற செயல் பத்தி சொல்ற. நம்ம ஓகே, தேவன் பார்வையில் கிருபை எல்லாம் இருந்தாலும் கூட சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல நாம அந்த பானம் பண்ற விதம் என்ன ஆயிடும், அபாத்திரமானமா போயிடும். புரிதுங்களா நான் சொல்றது, அவர் நம்மளை குற்றவாளிகள்னு சொல்லல, உங்கள் பலவீனங்கள் உங்கள் இதை குறிச்சு நான் உங்களை நான் என்ன சொல்ல, குற்றவாளிகள் நான் நிர்ணயிக்கல, ஆனா நீங்க செஞ்ச விதம் என்ன இல்ல, நம்ம எப்பயுமே பாவிகள் தான். புரிதுங்களா இந்த வித்தியாசம், மனுஷங்களை குறிக்கல ஆனா அவங்க செயலத்தான் இங்க அபாத்திரம் என்று அங்க சொல்றாரு. நாம் எப்பயுமே பாவிகள் தான், எப்பயுமே குற்றவாளிகள் தான், சரிங்களா. அப்போ நம்மள அவர் குறிச்சு சொல்லிட்டு நீங்க அபாத்திரம் சொன்னா நம்ம யாருமே பானம் பண்ண முடியாது. ஆனா இப்படி இருக்கிறவங்க தெரியும் தேவனுக்கு, ஆனாலும் நீங்க வந்து பானம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க பண்ற விதத்துல எப்படி இருக்கணும், நீங்க ரொம்ப கிளியரா இருக்கணும். நீங்க நான் எதிர்பார்க்கிறபடி நீங்க அதை கடைபிடிக்கணும் அப்படின்னா, அந்த பாத்திரத்துல பானம் பண்ணும் போது எந்த விஷயத்த நம்ம சொல்றாரு அப்படின்னா, நம்முடைய இருதயத்துல அந்த அப்பத்தை அந்த திராட்சை ரசத்தை குறிச்சு இருக்க வேண்டிய சிந்தனையில நாம என்ன இருக்கணும், நிலைச்சு நிக்கணும். வேற சிந்தையில வேற நோக்கத்துல நம்ம போய் பானம் பண்ணும் போது அந்த பானம் பண்ற விதம் தேவனுடைய பார்வையில அபாத்திரமான விதமாகறனால நமக்கு வந்துட்டு அங்க குற்றம் உள்ளவர்களா அங்க இருப்போம் அப்படி சொல்றார். பாவிகள் தான், ஆனால தேவன் கிருபையா தான் கூப்பிடுறார், வந்து நீங்க என்னுடைய குமாரனுடைய பலியில உங்களுக்கு இருக்கிற பங்க அவருடைய பாத்திரத்துல பானம் பண்ணுவதின் மூலம் மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கையை நிறைவேற்றுங்க சொல்றார். ஆனா பாவிகளா இருக்கிறோம், இந்த கிருபையை நம்ம விருதாவா நினைச்சிடக்கூடாது. எப்படி அப்படின்னா, அன்னைக்கு நாம போய் பானம் பண்ணும் போது நாம நிலைச்சு இருக்க வேண்டிய சிந்தையில இல்லாம ஒரு கேர்லெஸ்ஸா ஒரு அசால்ட்டா அதனுடைய தாற்பரியம் என்ன அதுங்கிறத மனசுல வைக்காம ஏதோ கேஷுவலா போய் சாதாரணமா போய் ஒரு விருந்துல பங்கு பெற மாதிரி அங்க பங்கு பெற்ற அதன் மூலம் அபாத்திரமா ஆயிடாதீங்க. அதுதான் அங்க நமக்கு அங்க சொல்ற. அப்போ அங்க சொல்ற, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதி தரிஞ்சு இந்த அப்பத்திலே புசித்து இந்த பாத்திரத்துல பானம் பண்ண கடவன், உங்களை நீங்களே சோதிச்சாரீங்க. அந்த சிந்தை அதுதான் நம்ம கடந்த வாரம் எல்லாம் பார்த்தோம். அதனால தான் இன்னைக்கு நம்ம அதிகமா பேசணுங்கிற அவசியம் இல்லை. என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம முக்கியமா கவனிக்கணும், இதுல போய் நம்ம பாத்திரமானதுலாம் அங்க பானம் பண்ணணும்னா எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ உங்களை நீங்களே சோதிச்சாரீங்க, என்னத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு, போன வாரமே சொன்னார் ஆக்கினை தீர்ப்பு இல்ல, அது ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான், சரிங்களா. அது ஆக்கினை தீர்ப்பு இல்ல, ஆக்கினை தீர்ப்புனா மீளாத தண்டனை. ஆனா தேவன் அந்த மாதிரி தண்டனை நம்மள அனுமதிக்க போறது இல்ல, மாறாக என்னன்னா அது ஒரு தண்டனை கொடுக்கற, அவ்வளவுதான். அங்க இங்கிலீஷ்ல ஜட்ஜ்மெண்ட் தான் வருது இல்லைங்களா, வரும்படி போஜனம் பண்ணிக்கிறான். அப்ப 30 வசனத்துல சொல்லும் போது என்ன சொல்றாரு, ஒருவேளை அந்த மாதிரி போய் நம்ம அதுல பங்கு பெறும் போது இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமா இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். இது போன வருஷமே இந்த வசனம் நாம டிஸ்கஸ் பண்ணோம், சரிங்களா. இது வரணும் நம்ம அப்படி லிட்டரலா நம்ம எடுத்துட வேண்டாம், அபாத்திரமாய் போய் பானம் பண்ணிட்டோம் உடனே தேவன் ஆக்கினை தீர்ப்பு கொடுப்பார், அந்த தீர்ப்பு நமக்கு என்னது பலவீனம் வியாதி கடைசியில் என்ன ஆயிடும் மரணம் இந்த மாதிரி சம்பவிக்கும். ஏன்னா அது ஆக்கினை தீர்ப்பு இல்ல, அது ஒரு தண்டனை தான். ஆனா அந்த தண்டனை வந்துட்டு இந்த மாதிரி தண்டனைகள், இது வந்துட்டு முழுக்க முழுக்க நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஸ்பிரிச்சுவலா புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். ஆனா கண்டிப்பா அது நடக்கும் இல்லைங்களா. இது நிமித்தம் உங்கள் அநேகர் பலவீனராயிருக்கிறீங்க, ஸ்பிரிச்சுவலா என்ன ஆயிடுவீங்க? புரியுதுங்களா? எப்படின்னு அபாத்திரமா நம்ம போய் பானம் பண்ணோம்னா ஸ்பிரிச்சுவலா ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க என்ன ஆயிடுவீங்க? அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில பலம்னா என்ன? கிறிஸ்துவனுடைய பலி அப்படியே உணர்ந்திருந்திருந்தா, அதற்குரிய கணம் நம்முடைய மனசுல டெய்லி கொடுத்திருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில அதே பலி இருக்கும், கிறிஸ்துவுக்குள்ள பலமா இருப்போம். அவருடைய பலிக்கு கொடுக்க வேண்டிய கணம் முக்கியத்துவம் மைண்ட்ல கொடுக்கல, அப்படியே சும்மா போய் அந்த நாள்ல போய் பானம் பண்ணிருக்கிறோம். அந்த நாள்ல நினைவு கூற வேண்டிய விஷயத்தையே அன்னைக்கு நினைவு கூறலாம், மற்ற நாள்ல நீங்க கூறவா போறீங்க விஷயத்தான். ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கை என்ன ஆயிடும்? ஸ்பிரிச்சுவலா ரொம்ப வீக் ஆயிடுவீங்க. நீங்க தெரியல பலியின் ஜீவியம் பத்தி, உங்களுக்கு பலியின் ஜீவியம் பத்தி நீங்க அன்னைக்கு சிந்திக்கணும். கர்த்தர் அவருடைய மரணத்தை நினைவு கூறும் நாள்ல அவருடைய பலியை பார்த்துட்டு உங்க பலி இன்னைக்கு நினைவு கூறணும். அன்னைக்கு நீங்க செய்யல, அடுத்த நாள் எப்படி செய்வீங்க? அதுக்கு அடுத்த நாள், அடுத்த மாசம், அதுக்கு அடுத்த மாசம் எப்படி செய்வீங்க? வீக் போயிடுவீங்க. அன்னைக்கு அந்த சிந்தை இல்லைனா அநேகர் அந்த வருஷம் முழுக்க பாத்தீங்கன்னா பலவீனர் ஆயிடுவாங்க. அப்புறம் என்ன சொல்றாரு? வியாதி, ஸ்பிரிச்சுவல் சிக்னஸ், ஆவிக்குரிய வியாதி வந்துடும், போயிடும், என்னென்னமோ மனசுக்குள்ள அங்க வந்துடும். அதான் அந்த பலியின் ஜீவியம், அந்த கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அது இன்னைக்கு முக்கியமா இருக்கணும், அன்னைக்கு பிரதானமா இருக்கணும். அன்னைக்கு இருக்கும் பொழுது கண்டிப்பா அன்னைக்கு நினைவு கூறுகிறோம். என்ன அர்த்தம் உண்மையிலேனா, இதே சிந்தில இன்னும் வருஷம் முழுக்க தேவன் எங்களை நீங்க வழி நடத்தி காத்து கொள்ளுங்க அப்படின்னு நம்ம கேட்டுட்டு அதற்கு பிரயாசம் எடுக்கிறோங்கிற ஒரு ஒரு அறிகுறி தான் அந்த நாள்ல அந்த பாத்திரத்துல பானம் பண்ணும் போது ஏற்ற சிந்தையில இருந்து பானம் பண்றது. ஏற்ற சிந்தையில இருக்கிறோம்னா கண்டிப்பா தேவன் நம்மளை அடுத்த வருஷம் முழுக்க ஒரு புது கான்சக்ரேட்டட் வருஷம் நம்ம கையில கொடுப்பார். அந்த வருஷத்தை தேவன் எதிர்பார்க்கிற சிந்தையில இருந்து நாமும் நிறைவேற்றலாம். சில சமயங்கள்ல பலவீனமானாலும் தேவனுடைய கிருபை அங்க இருக்கு. ஆனா அந்த நாளே இல்லைன்னா அப்படின்னு சொல்ல போது மற்ற நாள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்போ பலவீனம், ஸ்பிரிச்சுவல் சிக்னஸ், வியாதி, அப்புறம் என்ன ஆயிடுறாரு? சிலரே பாருங்க, இது ரொம்ப ரொம்ப இது ஸ்பிரிச்சுவல் டெத், ஸ்பிரிச்சுவலா டெத் ஆயிடும். அந்த மனக்கண் மூடிடும். நினைச்சு பாருங்க, அதுதான் அந்த சொல்றோம். அன்னைக்கு நீங்க என்ன சிந்தையில் இருக்கணுமோ அந்த சிந்தையில் நீங்க இருந்தீங்கன்னா இதில் எல்லாம் நீங்க காத்து கொள்ளலாம் உங்களுக்கு. ஆனா அன்னைக்கே அந்த சிந்தையில இல்லைன்னா அதனுடைய தாற்பரியம் தெரியாம போயிட்டோம்னா அது கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் கொடுக்காம சீரியஸ்னஸ் எல்லாம் போய் பானம் பண்ணோம்னா பலவீனம், பலவீனம் ஆட்டோமேட்டிக்கா வியாதியில கொண்டு வர முடியும். வியாதி கடைசியில் எங்க கொண்டு போய் முடியும்? டெத். அந்த ஆர்டர் சொல்றாரு பாருங்க, பலவீனம், வியாதி, மரணம், நித்திரை அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் முழுக்க அந்த நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த நாள்ல நாம் இருக்க வேண்டிய சிந்தையில் இல்லாவிட்டா போயிட்டோம்னா அப்படிப்பட்டவங்களா பானம் பண்ணும் பொழுது என்ன நேரம் அப்படிங்கறத அங்க சொல்லியிருக்கிறார். ஆனா இப்ப கூட நம்ம அங்க நம்ம நிழல்ல பாக்குறோம், கண்டிப்பா தேவன் எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்துல இருந்தே ஒரு ரிலாக்சேஷன் அவங்களுக்கு கொடுக்கிறார். நீங்க பரவாயில்ல, அடுத்த மாதமாவது என்ன பண்ணுங்க கண்டிப்பா அனுசரியங்கன்னு சொன்ன போது தேவன் அதைத்தான் விரும்புறாரு. அதே போல தான் நம்ம இடத்துலயும் கர்த்தர் இயேசு சொன்ன மாதிரி கூட நீங்க எல்லாரும் இதுல பானம் பண்ணுங்க, இதுல புஷ்யங்கள், அந்த இன்விடேஷன் தான் நமக்கு முக்கியம். சரிங்களா? அப்போ இது நம்ம இந்த வசனங்கள்லாம் நம்ம இப்படி பார்க்கும் போது அர்த்தம் இப்படி சொல்லியிருக்கு. இப்போ நம்ம நாமே சோதிச்சறியணும். இங்க கூட சொல்றாரு, எந்த மனுஷனும் தன்னை தானே சோதி தரிஞ்சு இந்த அப்பத்துல பூசிச்சு. எப்படி நாம சோதிச்சறியிறது? எப்படி நம்ம அந்த தைரியம் தேவன் நமக்கு கிருபை காமிக்கிறவரா இருக்கிறார் எப்படி நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம்? அப்போ பர்சனலா தான் அது செய்ய முடியும். ஒவ்வொருத்தரும் தம்முடைய இருதயத்துல நம்மை நாமே வசனம் சொல்லுகிறபடி சோதிச்சு பார்க்கணும். நாம் இன்னைக்கு அந்த சிந்தையில இருக்கிறோமா இல்லையா? சரிங்களா? கண்டிப்பா இருக்கிற கிருபை செஞ்சிருக்கிறார். ஒருவேளை மனசுக்குள்ள நிறைய சந்தேகங்கள் வந்தா சில வசனங்கள் நம்ம படிக்கலாம், அது நமக்கு ரொம்ப உற்சாகமான வசனங்கள் தான். 1 யோவான் 3:20-21 படிங்க. பாருங்க, நம்மை நாமே நிதானிக்கிறது ரொம்ப சிம்பிள். ஒரு வசனம் சொல்ற, நம்மளுடைய இருதயமே நம்மளை குற்றவாளிகள் சொல்லிடுச்சுன்னா, நம்ம இருதயமே சொல்லிடுச்சு. அப்ப என்ன சொல்றாரு அவரு? நம்ம இருதயமே சொல்லிடுச்சு. வசனம் என்ன சொல்றாரு? தேவன் நம்மை விட பெரியவர். நம்ம பார்வையிலே நாம எப்படி இருக்கிறோம் தானிச்சு பாக்குறோம், நமக்கே தெரியுது நாமோ சரியில்லை. அப்ப கண்டிப்பா தேவனுக்கு முன்னாடி போய் நிக்கவே முடியாது. அவர் நம்மளும் பெரியவர், அவர் பார்த்தாருன்னா அவ்வளவுதான் ஒண்ணுமே. அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். நம்ம மனசா, நம்ம மனசே அட்லீஸ்ட் என்ன சொல்றா, ஓகே ஒரு தைரியம் சொல்லுதா, தேவனுடைய கிருபை இறக்கம் மேல நம்ம அட்லீஸ்ட் நம்ம குற்றங்கள் எல்லாம் சரண்டர். நம்ம சொன்னா இல்லைங்களா, சில வசனங்களா பார்த்தோம் இல்லைங்களா, அதாவது பொல்லாப்பு துர்பணம் என்னும் புளித்தமாவோடு அல்ல, உன் துப்புரவு உண்மை. அப்ப அந்த துப்புரவுக்கு என்ன வார்த்தை நம்ம பார்த்தோம், சின்சியாரிட்டி இல்லைங்களா, வெளியரங்கமா இருங்க. நீங்க அன்னைக்கு இந்த மாதிரி மனசுக்குள்ள வச்சுட்டு நீங்க போக வேண்டாம், இருக்கும் சில பலவீனங்கள் நமக்கு வந்துடும், மாம்சம் அது எப்பயுமே இருக்கும் நமக்குள்ள இல்லைங்களா. ஆனா அட்லீஸ்ட் நீங்க தேவன் கிட்ட ஒளிவு மறைவு இல்லாம நீங்க இருக்கணும், அதான் அந்த துப்புரவுனுடைய அர்த்தம். ஒளிவு மறைவு வேண்டாம், உங்கள் குற்றங்கள் உங்க பலவீனங்கள் இதை குறிச்சு ஒளிவு மறைவு, தேவன் கிட்ட அட்லீஸ்ட் ஃபுல் சரண்டர் ஆயிடுங்க இல்லைங்களா. அப்ப இங்க சொல்ற இந்த வசனம் நீங்களே சிந்திச்சு பாருங்க, உங்க மனசே சரியில்லைன்னு சொல்லிச்சுன்னா தேவன் கிட்ட நீங்க போய் நிக்கவே முடியாது. உங்க மனசே சரியில்லைன்னு சொல்லிச்சுன்னா தேவன்கிட்ட என்ன ஆயிடுங்க, சரண்டர் ஆயிடுங்க, வெளியே வெளிப்பட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுங்க, அதன் மூலம் கிருபை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பின் வசனம் படிங்க சிஸ்டர். பாருங்க இல்லைங்களா, ஒருவேளை நம்ம மனசு கொஞ்சம் நமக்கே சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு, அப்ப கண்டிப்பா தேவனுடைய கற்பனை நம்ம கீழ்படிஞ்சு நடக்கிறதுனால. ஆனா அந்த கற்பனை பின்னாடி படிச்சீங்கன்னா உங்கள் சகோதரன் கிட்ட நீங்க அன்பு அன்பு செலுத்துவதுதான் அந்த அந்த கற்பனை. ஆனா அதின்படி உங்க உங்க மனசுல உங்களுக்கே ஓகே கிடைச்சதுன்னா பரவாயில்ல, சந்தோஷமா நீங்க என்ன பண்ணுங்க, தேவன் கிட்ட தைரியமா கேட்டு அதனால என்ன பண்ணிக்கலாம், நம்ம பெற்றுக்கொள்ளலாம். கிருபை இறக்கம் நம்ம ஒருவேளை நம்ம தப்பா இருந்துட்டா கூட பரவாயில்ல, ஆனா தேவன் கிட்ட அங்க கேட்கணும். ஏன்னா ரொம்ப முக்கியமான வசனம் நம்ம பார்க்கணும், தேவன் நம்மளுடைய இந்த மாதிரி முக்கியமான தருணங்கள்ல அவர் நம்மளை எப்படித்தான் பாக்குறார் அப்படின்னா நீங்க ஒரு வசனம் படிங்க, நீங்க 2 கொரிந்தியர் 8:12. ரெண்டு கொரிந்தியர் 8:12. மறுபடியும் பாருங்க இந்த வசனத்தினுடைய ஆழம் நீங்க புரிஞ்சுக்கணும். தேவன் நம்மளை எப்படி பாக்குறார் அப்படின்னா, ஒருவனுக்கு மன விருப்பம், அது நல்ல டிரான்ஸ்லேஷன்ல நினைக்கிறேன் நான் இல்லைங்களா, ஏன்னா இங்கிலீஷ்ல நல்லா இருக்கு. ஃபார் இஃப் தேர் பி ஃபர்ஸ்ட் எ வில்லிங் மைண்ட், மன விருப்பம் வேற, ஆனா இங்க வில்லிங் மைண்ட் விரும்புகிற மனம், மன விருப்பம் இல்ல, விரும்புகிற முன் வரக்கூடிய மனசு இருந்தா, அதுதான் சொல்ற வில்லிங் மைண்ட். ஒருவனுக்கு முன் வரக்கூடிய மனம் இருந்துச்சுன்னா புரியுதுங்களா, அங்க அதான் சொல்றாரு, ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின்படி அல்ல, அவனுக்கு உள்ளதின்படியே தேவன் எதை அங்கீகரிக்கிறார், உங்ககிட்ட என்ன இருக்குங்கிறத பார்த்து அதின்படி என்ன பண்றார். கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு மனசு இருக்கு ஆனா என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. இப்ப தேவன் உங்களை எப்படி பார்த்து அங்கீகரிக்கிறாராமா, இல்லாததின் படி உங்களை பார்த்து என்ன இருக்குதோ, அப்ப என்ன இருக்குது உங்ககிட்ட, வில்லிங் மைண்ட் இருக்கு ஆனா என்ன இல்ல, கிரியை இல்ல. இப்ப தேவன் எப்படிதான் நம்மளை ஜட்ஜ் பண்றாரு, நமக்கு என்ன இருக்கோ, புரியுதுங்களா, நமக்கு சாதகமா தான் தேவன் என்ன பண்றார், நம்ம கிட்ட இருக்கிற வச்சுதான் அவரு அங்க சில விஷயங்களை நம்ம மேல ஒரு தீர்ப்பு ஒரு முடிவு தேவன் அங்க செய்யறார். அதான் ரொம்ப சிம்பிள் இந்த வசனம். அப்போ ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்துச்சுன்னா, அவருக்கு ஒரு சுத்த மனசு இருந்துச்சுன்னா, மனதளவில் அவர் முன்வந்து அவர் செய்யணும்னு நினைக்கிறார், இப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கிறார். அப்படி இருக்கும் போது இல்லாததின்படி தேவன் என்ன பண்றது இல்லை, அவரை அங்கீகரிக்கிறது இல்ல. நீ மனசு இருக்குது ஆனா உங்ககிட்ட கிரியை இல்லைன்னு சொல்லிட்டு அவரு கிரியைகளின் இல்லாத கிரியைகளின் படி உங்களை அங்கீகரிக்க போறது இல்லை. ஆனா உங்ககிட்ட என்ன இருக்குதோ அந்த மனசு, அந்த மனசு பார்த்து பரவாயில்ல, அந்த இன்டென்ஷன்ஸ்னால நான் ஒண்ணு என்ன பண்றேன், நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இப்ப இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நைட் நம்ம இந்த ஒரு வசனம் நம்ம வைக்கணும் மனசுல. ஏன்னா ஒருவேளை நமக்குள்ள நிறைய பலவீனங்கள் கண்டிப்பா சகோதர சகோதரிகளை கடந்த வருடம் முழுவதும் இருந்திருக்குது, நம்ம நிறைய பலவீனங்களுக்குள்ள விழுந்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம தேவன் கிட்ட கிருபையில நம்ம போய் நைட் சேர்றோம், நாளைக்கு நாம அந்த ஆசீர்வாதமான ஒரு வாய்ப்புல கர்த்தர் இயேசு நம்மை வரவேற்று இருக்கிறார், இன்விடேஷன் கொடுத்திருக்கிறார், அதுல போய் நம்ம பானம் பண்ண போறோம். இப்ப கூட நமக்கு சில மனசுல குழப்பங்கள் இருக்கலாம், அப்படி குழப்பங்கள் இருந்தா அங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கே தேவன் எவ்வளவு கிருபை பண்ணிருக்கிறார், நியாய பிரமாணம் சொல்லி இருந்தாலும் கூட அதுலயும் ஒரு ரிலாக்சேஷன் கொடுக்கிறார், வேற எதுக்குமே எனக்கு என்னமோ கொடுத்த மாதிரி ஞாபகம் இல்ல. ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு சொல்லல, நீங்க எப்படியும் என்ன பண்ணுங்க, நீங்க பஸ்காவை அனுசரிங்க. கர்த்தர் இயேசு கூட அதான் சொல்ற, நீங்க எல்லோரும் இதுல என்ன பண்ணுங்க, கண்டிப்பா பானம் பண்ணுங்க. ஆனா என்ன பண்றது, பலவீனம் ஆயிட்டோமே. ஆனா நம்ம பாக்குறாங்க வசனம், அந்த பலவீனம் நம்மள நம்முடைய பலவீனங்கள் பார்த்து சொல்ல, நம்ம எப்பயுமே பலவீனத்தான், எப்பயுமே பாவிகள் தான். அப்படி இருக்கும் போதுதான் இந்த அழைப்பே கொடுக்கிறார். ஆனா அட்லீஸ்ட் என்ன பண்ண சொல்றாரு, இந்த கிருபை இருந்தாவா நினைச்சிடாதீங்க, எடுக்க வேண்டிய சிந்தையில போய் நீங்க எடுங்க. ஆனா அந்த சிந்தை கூட இல்லாம போய் நின்னுட்டீங்கன்னா அது ரொம்ப, ஒருவேளை எடுத்தீங்கன்னா அது நிமித்தம் பலவீனம், வியாதி நித்திரை, ஸ்பிரிச்சுவல் பலவீனம், ஸ்பிரிச்சுவல் வியாதி, ஸ்பிரிச்சுவல் அந்த நித்திரை தான் நம்ம அங்க பாக்குறோம். ஏன்னா அதனுடைய தாக்குறை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த நாள் அந்த நைட்டு முழுக்க அந்த வீட்டுக்குள்ள அந்த தலைச்சன் பிள்ளைகள் இருக்கணும், சங்கார தூதன் கிட்டிருந்து தப்பிக்கணும்னு அவங்க என்ன பண்ணணும்னா அந்த மாம்சத்தை புசிக்கணும் நைட் முழுக்க வேக வேகமா. அந்த மாம்சத்துக்கு தான் முக்கியமான பாயிண்ட் நம்ம சொன்னோம், கிறிஸ்துவினுடைய பலியினுடைய விலை கிரயத்தினுடைய கன மகிமை டெய்லி நாம் என்ன பண்ணோம், தியானத்தின் மூலம் சாப்பிடணும், உட்கொள்ளணும். அவருடைய பலி எப்படி, அவர் எப்படி பாடுகள் பட்டார், அவர் எப்படி அவமானம் சந்திச்சார், அதுக்கு மத்தியில எப்படி அந்த அன்பு குணலட்சணம் மற்றவங்கள்கிட்ட காண்பிச்சார், மற்றவங்களுடைய பலவீனங்கள் சகிச்சார், பொறுத்தார், இதெல்லாம் அந்த பலியில இருக்கிற அந்த சுடப்பட்ட மாம்சம், அந்த உபத்திரவங்கள் சிச்சு எல்லாம் திங்க் பண்ணி அதனால உங்களை நீங்க பலப்படுத்தணும். அதனால அதை உட்கொள்ளும் பொழுதுதான் நீங்க பலமாவீங்க நெக்ஸ்ட் நாள் இருந்து நீங்க நடக்கிறதுக்கு வேணாந்தா பிரயாணம். சோ இந்த தாட் தான் என்ன பண்றோம், அன்னைக்கு போய் அந்த அப்பத்துல கை வைக்கும் போது நினைக்கணும், இதுல நாமளும் ஒரு அங்கம், இந்த அப்பம் பிக்கப்படுது, கர்த்தர் இயேசு பலி ஆயிருக்கிறார், நாமளும் பலி ஆகணும், அந்த தாட் வரணும். அவருடைய பாத்திரம் அதை நம்ம பானம் பண்ணும் போது அவருடைய பலி, அவருடைய பாடுகள், அதே பலியில நமக்கும் இன்னைக்கு ஒரு பங்கு இருக்கு. அந்த அந்த செய்யறோன்னு தான் உடன்படிக்கை பண்ணிருக்கிறோம். இன்னைக்கு அதை அந்த பானம் பண்ணும்போது மேலும் ரினியூவல் பண்ணிக்கிறோம், ஞாபகப்படுத்திக்கிறோம். இது கண்ணுக்கு முன்னாடி ஒரு வருஷம் தேவன் வைக்கிறார் நம்ம ஆரோக்கியமா நம்ம அந்த நாளை கடக்கும் போது. சரி, இப்ப இந்த வருஷத்துல இதை நிறைவேற்றுங்க சொல்றார். இன்னொரு விசேஷமான ஒரு படியில அடுத்த பஸ்காவை நோக்கி நாம போயிட்டு இருக்கோம். சோ அப்போ கடந்த ஒரு வருடம் முழுவதும் தேவன் நம்முடைய ஒரு அநேக அதிகமான கிருபையினால நம்மளை ஆசீர்வதிச்சிருந்தார். எல்லோருக்கும் நம்முடைய வாழ்க்கையில நாம இன்னைக்கு நைட் ஃபீல் பண்ணலாம், கண்டிப்பா உணரலாம். கொஞ்சம் போய் நம்ம சிந்தையில இருக்கும் போதே, போன வருஷம் நம்ம பஸ்கா அனுசரிக்க போது எவ்வளவு குழந்தைகளா இருந்தோம், எந்த அளவுக்கு வளர்ச்சி விட்டு இருந்தோம், ஆனா இந்த ஒரு வருஷத்துல எவ்வளவு கிருபை, எவ்வளவு அனுபவம் இல்லைங்களா, எவ்வளவு ஆசீர்வாதமான சிச்சைகள் அவருடைய குமாரனுடைய குணநலன்களை நம்ம வளருவதற்கு. அதுல நம்ம நிறைய டைம் எழுந்திருப்போம், நம்ம அறியாம மீண்டு வர கஷ்டப்பட்டு இருப்போம், ஆனாலும் இன்னைக்கு கிருபையில நாம இன்னைக்கு இங்க நிக்கிறோம். ஆனா போன வருஷம் மாதிரி இல்ல, கண்டிப்பா ஒருவர்த்தம் ஏதாவது ஒரு நிலையில தேவன் அவங்களை பலப்படுத்திருக்கிறார், நன்றி சொல்லணும். ஆனா இனி நாளைக்கு நம்ம கிருபையில அந்த பாத்திரத்துல பானம் பண்ணும் போது சகோதர சகோதரிகளே, நெக்ஸ்ட் ஒரு வருஷம் இருக்கிறார், கொடுக்கிறார் நம்ம கையில, அதுல அறுவடை வேலை இருக்குது, நம்ம பலிகள் செலுத்தலாம், அந்த வாய்ப்பு பிரகாசம் நம்ம கையில வைக்கிறார், நம்மளை அனுமதிக்கிறார், நாமளும் ரெடியா தான் போறோம் மறுபடியும். அப்ப அந்த அந்த ஒரு வருடம் கூட தேவனுடைய சித்தத்தின் படி நம்ம முடிக்கிறதுக்கே நம்ம பிரயாசங்கள் பண்ணணும். கண்டிப்பா பிரதர் ரசூலுடைய அந்த சஜஷன் படி இன்னைக்கு முழுவதும் நாளைக்கு நாளாக்கு கர்த்தர் இயேசுவினுடைய அந்த கடைசி நிமிடங்கள் நம் நினைவுக்கு கொண்டு வரது ரொம்ப முக்கியம், மெடிடேஷன். ஏன்னா அதே வாழ்க்கை தான் நமக்கு அங்க இருக்குது. சோ அந்த நினைவுகள்ல நம்மளை நம்ம நிரப்பி கொண்டு அந்த கர்த்தருடைய பந்தியில நம்ம பானம் பண்ணி மீண்டும் ஒரு புதிய வருடத்தை தேவனுடைய கருத்திலிருந்து கிருபியா பெற்று அந்த வருடத்துல நம்ம நம்முடைய பலிகளை நாம் ஏறெடுக்க நம்ம எல்லோரும் ஜெபித்து, எல்லோருக்காகவும் ஜெபித்து நாம் அந்த பந்தியில நாம் சேரலாம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.